சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்குளம் என்னெனதுள்ளம் மேவிய வடிவரும் பேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமகள் கோவியை போற்றி திருமகிது வேதேகா போற்றி இடும்பா இதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சி புனையும் வேலையை போற்றி ஓய்கிறி கனக சபைக்கோர் அரசே மயிலிடமிடுவோய் மலடி சரணம் 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 சரவணபவம் சரணம் சரணம் சண்முகாசரணம் எங்கும் நிறைந்த அருளை போற்றி எல்லாம் வல்ல இறைவா போற்றி நன்றி நினைத்து நன்றி பேசி நன்றி செய்ய நாளும் அருள்வாய். எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கண்ணை நாளும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த மாதந்திர வகுப்புல நாம விவேக சுடாமணி கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய சாரமெல்லாம் நல்லா நமக்கு புரிஞ்சிட்டனால மீண்டும் நாம இப்பொழுது கீதைக்குள்ள போக போறோம். நம்ம 6 சாப்டர் முடிச்சிருக்கோம் கீதை. 7வது சட்டஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அதுக்கு ஒரு முன்னுரையாக நம்முடைய வாழ்க்கை பற்றிய ஒரு கவனம், நம்ம வாழ்க்கை பற்றிய ஒரு பிரஜை, நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்முடைய செயல்கள்ல வார்த்தைகள்ல எண்ணங்கள்ல கவனமா இருக்கின்றதை பற்றி ரொம்ப ஆழமாகவும் அதே சமயத்தில் ஒரு உளவியல் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் கீதை. அதனால இந்த பொதுவாக நம்முடைய இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்றது நிறைய தொடர்புகளால் ஆனது. வாழ்க்கையே அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா ஒரு வகையான ஒரு ஒரு தொடர்பு படுத்துதல் தான் வாழ்க்கையே. நம்ம யாரு கூட தொடர்பு படுத்துறோம் அப்படின்னு பொறுத்திருக்கு. ஆனா நமக்கு அதுல சாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பிறந்த உடனே வந்து நம்மோடு நம்ம நமக்கு ஒரு நம்மோடு உறவு கொள்ள அல்லது நம்ம நம்ம உறவுக்கரம் நீட்ட அன்புக்கரம்னு சொல்றாங்க. அன்புக்கரம் நீட்ட ஒரு அம்மா, பாசங்கரம் நீட்ட ஒரு பாட்டி. பிறந்த உடனேயே நிறைய பேரை சொல்லிக்கிட்டு நிறைய பேரை சொல்லிக்கிட்டு எல்லாரும் முன்னுக்கு வந்து நிற்பாங்க. அப்போ வி கே நாட் பட் ரிலேட். நம்மளால வந்து தொடர்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. அது அது நமக்கு ஒரு வசதியும் கூட. அப்படி தொடர்பு இல்லாமல் தொடர்பு படுத்தாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏனென்றால் நம்ம வந்து உலக ஜீவராசிகள்லேயே ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ரொம்ப நிராதரவாக, அதாவது ஒரு ஒரு இயலாமையில் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். ஏன்னு சொன்னா மற்ற ஜீவராசிகள்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது பிறந்தவனே எழுந்து நின்று பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். மனிதன் மட்டும்தான் வந்து குழந்தையை தூக்கி அம்மா பால் கொடுக்கலன்னா குழந்தை செத்து போயிடும். அப்ப தன்னுடைய இந்த சின்ன இயலாமையை வந்து இந்த இயலாமை இந்த சின்ன ஒரு போதாமை அதை வந்து மனிதன் அவனுடைய அவனுக்கு அறிவு வர்றதுக்கு முன்னாலேயே உணர்றான். அந்த அந்த இயலாமை அந்த இயலாமை இருக்குல்ல, அந்த போதாமை இருக்குல்ல, தனக்கு மனிதனுக்கு இன்னும் அறிவும் பிறந்திருக்காது மனசும் பிறந்திருக்காது. ஒரு சின்ன கை குழந்தை இல்லை. ஆனால் அதுக்கு யாருன்னு கூட தூக்கி வச்சிருக்குதா அம்மான்னு கூட தெரியாது. அவங்க பிறகாம சொல்லி தான் தெரிய போகுது அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க காட்டி தான் தெரிய போகுது அப்பான்னு சொல்லிட்டு இல்லையா. ஒண்ணுமே தெரியாத முழுக்க 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 அஜ்ஞானத்தில் முழுக்க முழுக்க வி ஆர் பார்ன் வித் இக்னரன்ஸ். நம்ம பெரிய அறியாமையில தான் பிறந்திருக்கோம். அப்படிப்பட்ட அறியாமையில் பிறந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு உயிரும் அப்படிதான் பிறக்கப்படுது பிறப்பிக்கப்பட்டது. இருந்தாலும் கூட அதற்கு வாழ்வாசை இருக்கு. வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதான் அழுது, பால் குடிக்காட்டி அழிச்சத்து போயிடும். அதான் ரொம்ப அழகா சொல்றாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு. இல்ல அழாட்டி செத்து போயிட வேண்டியதுதான். ஆனா அதுக்கு அழ தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த நம்முடைய மனித வாழ்க்கையில இதை மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய நமது ஞானிகள், மகான்கள், பெரியோர்கள்லாம் எப்படி சிந்திச்சு பார்க்கறாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா, இந்த வாழ்க்கை வந்து அதற்குள்ளார ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கு. தேர்ஸ் அ பர்பஸ் இன் லைஃப். வாழ்க்கையில பெரிய ஒரு சின்ன ஒரு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை அந்த சிசு அறிஞ்சிருக்கு. அந்த சிசு அதாவது அந்த பிறந்த குழந்தை வந்து அந்த நோக்கத்தை எப்படியோ அறிஞ்சு வச்சிருக்கு. அப்ப அதுனா அப்ப அது என்னன்னு கேட்டா, அது உயிரின் இயல்புன்னு சொல்றாங்க. பை நேச்சர், அதாவது உயிரே எப்படி இருக்குன்னு கேட்டா, அது இயல்பே என்ன அப்படின்னு கேட்டா, அது இது தொடர்ந்து தான் தான் இருக்கணும் அப்படின்னு தன்னை தக்க வச்சுக்குது இல்லையா. அழுது அடம்பிடிச்சு நல்லா பாத்தீங்கன்னா, குழந்தைகள்லாம் அடம்பிடிக்காத குழந்தை வளராது. அதான் குழந்தைக்கு பிடிவாதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இட்ஸ் ஹெல்ப்லெஸ். பிடிவாதத்தில் மட்டும்தான் சாதிக்க முடியும். வேற வேற வழியில் அடிச்சோ கேட்டோ அல்லது வந்து நம்ம பயமுறுத்தியோ சாதிக்க முடியாது. ஸோ அதனுடைய வேப்பன், அதனுடைய பெரிய ஆள் ஆகிட்டா நம்மளுடைய நம்மளுடைய நம்முடைய ஆயுதம் வந்து என்ன, அடிச்சு விடும். அடிச்சு ஜாக்கிரதையானுங்க, உதச்சிடும், பயமுறுத்தி காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஆனால் குழந்தை எப்படி காரியத்தை சாதிக்கிறது, அடம் பிடிச்சுதான் சொல்றாங்க. குழந்தை அடம் பிடிக்குது, அடம் பிடிக்காம வேற என்ன பண்ணும். அப்ப இதெல்லாம் வந்து இதான், இதுக்கு பேர் தான் வந்து சாஸ்திரம் சொல்றது வாழ்வாசைன்னு சொல்லிட்டு. வாழன்ற ஆசை அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அது உயிரின் இயல்பு, உயிரின் வெளிப்பாடு. இஸ் எ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஆஃப் ஆஃப் த செல்ஃப். அது வெளிப்பாடு வாழணும்னு. ஆனா அந்த 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 வாழ்வாசை, வாழணுன்ற ஆசை என்ன பண்ணுது, எப்படி அது அது எப்படி வெளிப்படுதுன்னா, முதல் முதல் ரசம் அல்லது முதல் சுவை என்னன்னா வாய் தான். அதான் எடுத்ததுலாம் வாயில தான் வச்சுக்கோங்க குழந்தை. இல்ல சுவை அறிதல், இந்த வாழ்வாசை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டா, சுவை அறிதல்னு அடுத்த வார்த்தை. சுவை அறிதுன்னா அதுக்கு வந்து அது வந்து தொடர்ந்து உயிர் வாழணும்னா சாப்பிடணும் இல்லை. கேட்ட கேட்காட்டாலையும் பரவாயில்ல, பார்க்காட்டியும் பரவாயில்ல, அதான் கண்ணை மூடிக்கிட்டே இருக்கு. பார்க்காத அப்படின்னு சொல்கிறோம் பாரு, கண்ணை முடிஞ்சு முடிச்சு பார்க்குறோம், என்னையே பார்க்குறோம். கொஞ்சம் அம்மா தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்றும் தெரியாது, அது படிச்சுமா பார்க்குது. நம்ம சொல்கிறோம் நல்லா துத்து பார்க்குறான், தெரிஞ்சிருச்சாட்டிருக்கு அம்மான்னு. அதுக்கு எங்கே தெரியுது, நம்ம ஏதோ நம்ம நம்மளோட ஆறுதலுக்கு சொல்லிக்க வேண்டியதான். ஆக நல்லா பார்த்தீங்கன்னா, அப்ப சுவை சுவை அறிதலுக்குல்ல, அதான் அது முதல், அதாவது வாழ்வாசையின் முதல் வெளிப்பாடு என்ன, சுவை அறிதல். சுவை அறிதல் அதான் எடுத்ததுலாம் வந்து என்ன, எடுத்ததுலாம் அது வாயில வச்சுக்குது குழந்தை. இல்லை எல்லாத்தையும் மண்ணு தண்ணி எதனாலும் அது வாயில வச்சுக்குது இல்லையா. அப்ப அதுக்கு என்னன்னு சொன்னா, அதுக்கு வளரும், வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு வளரதான் அதோட வேலை. அதான் மற்ற மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும், நமக்கு பயனை கொடுத்தா சாப்பிட்டு அவன் வெடிச்சு போயிடுவான். நம்ம அம்மாவா இருக்கிறதுனால, ஒரு நல்ல அம்மாவா இருந்தா சொல்றேன், அளவா கொடுப்பாங்க. இல்லாட்டி திரும்பி திரிச்சு பாத்தீங்களா, அது பாட்டுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிச்சிட்டு இருக்கு ஒன்னொன்னும். அதனால அப்படி மெல்ல, ஆனா அப்ப அப்ப நமது வாழ்க்கை எதுவால் ஆனதுன்னா, உணவால் ஆனதுன்னாங்க. அன்னம் பிரம்மம் சொல்லுது சாஸ்திரம், அன்னம் பிரம்மம் சொல்லுது. சும்மா உப்புக்கெல்லாம் சொல்லி வைக்கல, நீங்க மந்திரம் சொல்லுங்க ஓம் அன்னம் பிரம்மம், சும்மா உப்பு சொல்லல. அது பின்னால வந்து ஒரு பெரிய என்ன அர்த்தம் பொருளே இருக்கு. அன்னம் பிரம்மம்னா நம்ம முதல்ல நம்மளை வாழ வைக்கிறது உணவு, உணவே மருந்து, மருந்தே உணவு வேணும்னு சொல்றாங்களே. அதான் நம்ம வியாபாரம் பண்ண வேண்டியதான் நம்ம இல்ல, நம்ம வந்து பெரிய வியாபாரி. அதனால என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வணிகப்படுத்திடுவோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்னமோ சொல்லுவாங்க, நல்லா இருக்கட்டும். அடிப்படையில் அன்னம் பிரம்மம் அப்படின்னு சொன்னா, பிரம்மம்னா நம்ம கடவுள்னு சொல்றோம் இல்லையா, பிரம்மம்னா பெருசுன்னு சொல்றோம். அந்த பெருசு அது எப்படி இருக்குன்னா அன்னமா இருக்கு, முதல்ல உணவா இருக்கு, என்ன ரொம்ப அழகா அதை வந்து மாணிக்கவாசர் வானாகின்ற மண்ணாகின்ற வானாகி மண்ணாகின்னு என்ன அர்த்தம், வானிலிருந்து பொழுகின்ற மலையாகி மண் கீழே இருக்கிற மண்ணாகி மண்ணில் வந்து அது சரியாகி அது உணவாகின்னு அர்த்தம். முதல்ல நம்ம என்னவா ஆயிருக்கு இந்த உலகம்னா உணவாயிருக்கு. அப்ப இப்படி சுவைகளால் ஆனது நமது வாழ்க்கை, சுவை நன்கு சுவை அறிதல் தான் அது முதல் ஆசையே. இந்த குழந்தைக்கு அந்த உயிருக்கு உயிரோட முதல் ஆசையே இந்த சுவை அறிதல். அவர் மெல்ல அப்புறம் உணவால் ஆனது வாழ்க்கைன்னு நினைக்கிறோம், ஆனா மெல்ல வளர்தான் அவருக்கு தெரியுது வெறும் உணவால் மட்டும் ஆனதல்ல வாழ்க்கை, கனவால் ஆனது வாழ்க்கைன்னு நிறைய கனவு எனக்கு ஆரம்பிக்கணும் இல்லை. என்னென்ன கனவு, எப்படி எப்படி வாழணும், என்ன படிக்கணும், எப்படி என்ன வேலை பார்க்கணும், அப்புறம் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படிப்பட்ட பங்களால் வாழணும், சரிய கனவுகள்ல கொஞ்சம் நெஞ்சமா என்ன எல்லாம் நடக்கணும்னு கட்டாயம், அதுக்குன்னு கனவு காணக்கூடாதா என்ன? அதான் என்ன சொல்றாங்க, அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, என்ன கனவு காணுங்கள் அப்படியே சொல்றாங்க, கனவு காணுங்கள் தான் சொல்றாங்க, கனவு இந்த என்ன கனவு காணுங்கள் தானே, சொல்லாட்டியும் கண்டுட்டு தான் இருப்போம், அதை ஏன் சொல்றான்னு தெரியல. நமக்கு சொல்லணும் கனவு காணுங்கள் சொல்லணும், சின்ன பிள்ளைக்கு சொல்லணும் கனவு காணுங்கள்னு சொல்லாமே கனவு காணும். அதான் இந்த மாதிரி ஒரு அதான் பாரதியார் என்ன சொல்றாரு, கனவு மெய்ப்பட வேண்டும் சொல்றாரு. கண்டா பத்தாதுப்பா, யாருக்கு கனவு காண தெரியாது, நான் கூட தான் டாக்டர் ஆனா கனவு கண்டேன், ஆட்ல சாமியாரா போயிட்டேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால குரல் ஒரு மாதிரியா இருக்கு, பொறுத்துக்கோங்க கொஞ்சம் தயவு செய்து. அதனால என்ன என்ன அது சொன்னா, கனவு காணுங்கள் அப்படின்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சொல்லி தெரியணும்ல, எல்லாருக்கும் கனவு காண தெரியும், ஆனா கனவு மெய்ப்பட வேண்டும் சொன்னா பாருங்க அதுதான் முக்கியம். பாரதி என்ன மாதிரி கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க, அவன் உலக மகாகவி அப்படின்னு நினைச்சிருப்பான், ஆனா ஒருத்தவங்க கூட ஒத்துக்கல மகாகவின்னு இல்ல. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு வாழ்க்கை பிறகு வந்து கனவுகளால் ஆனது அப்படின்னு தெரியுது மெல்ல, அப்புறம் நிறைய லட்சியங்களால் ஆனது, பெரிய லட்சியங்கள் வச்சிருக்கோம் வாழ்க்கையில நாம, நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 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 வாழ்க்கை போக்குல என்னென்ன நம்மளால் முடியுதோ அதை நம்ம சாதிச்சுக்கிறோம். அப்ப என்னென்ன முடியலையோ நினைச்சோம், நமக்கு எல்லாமே சமரசம் பண்ணிக்கிறோம், ஓ இது முடியாதாட்டு இருக்கு. என்ன நான் கூட வந்து நம்ம கூட என்ன நினைச்சிருப்போம், நம்ம கணவர் வந்து ஒரு என்ன சல்மான் கான் மாதிரி இருந்திருக்கு, பார்த்தா கலைஞரே அமைஞ்சிருக்கா இல்ல, நம்ம மனைவி கூட எப்படி அப்படின்னா ஐஸ்வர்யா ராய்மான், நமக்கு அமைஞ்செல்லாம் கர்த்தம்மா தான். ஆக இல்ல சொல்றேன், நீ என்னெல்லாம் கனவு கண்ணுங்க, ஆனா நமக்கு நடக்கிறது தான். அப்புறம் மெல்ல மெல்ல அப்புறம் என்ன தெரியுது மெல்ல வாழ்க்கையில என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, ஓ இந்த வாழ்க்கை வந்து நம்ம 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 நிறைய ஏன்னா சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க, முயற்சி திருவுணையாக்கும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், என்ன என்ன எண்ணியர் எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின், அதான் வச்சு வள்ளுவர் வச்சு வச்சு அவர் பாட்டுக்கு முழங்குறார், என்ன சொல்றார், தெய்வத்தால் ஆகாது நின்னும் முயற்சி தன்மை விருத்த கூலி தரும் அப்படின்னு அவங்க பாட்டு வச்சு தாக்குறாங்க இல்ல. பாத்தீங்கன்னா அந்த என்ன நமக்கு நம்ம கொடுக்கின்ற அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் அப்படியே நம்ம வந்து அப்படியே மயங்கி போயிடுவோம், நம்மளால முடியாது ஒண்ணுமே இல்லையோ உலகத்துல எல்லாம் முடியுமாக்கும் நமக்கு அப்படிதான் தோணுது, அப்படிதான் முதல்ல நம்ம சொல்லியும் வச்சிருக்காங்க. என்ன மனம் போல் வாழ்வு, சரி வாழ்க்கை தான் மனம் போல் இல்ல, மனம் போல் மாங்கல்யம் கடவுள், ஆனா எதுவுமே சரியா நடந்த மாதிரி தெரியல இல்ல, போக போக அப்படி சொல் அப்புறம் ஒரு பாட்டு போக போக தெரியும்னு இல்ல இல்ல உங்க சிந்தனைக்கு விடுறேன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்ல போறான் பார்க்க போறோம், ஏழாம் அத்தியாயத்தை ஞான விஜயான யோகம், அதனால அதுக்கு ஒரு முகாந்திரம் இது. பல மாதிரி சொன்னாலும் கூட அப்புறம் என்ன சொல்றாங்க, அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் மெல்ல கொஞ்சம் என்ன பக்குவம் அடைஞ்சோடனே, இல்லை நமக்கு வாய்க்கிறது தான் வாய்க்கும், நமக்கு நடக்கிறது தான் நடக்கும். நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய என்ன ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் கூட, நம்ம உலகத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாலும் கூட, எப்படி தான் இருந்தாலும் கூட, நமக்கு வந்து என்ன என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய முயற்சி இருக்குல்ல, முயற்சி திருவினையாகும்னு சொல்கிறாங்க, ஆனால் முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சி வந்து முயற்சி நம்மளால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுறதில்ல, மற்ற இயற்கையில் உள்ள மற்ற சக்திகள் அதை வந்து அதனுடைய பலனை நிர்ணயிக்குது. இல்லை கர்மண்யேவ அதிகாரஸ்தி, மூன்றாம் அத்தியாயம் நினைப்பு வச்சுக்கணும். என்ன கர்மத்து செயலை செய்ய தான் அதிகாரம் இருக்கு, பலனை நிர்ணயிக்க. அது எஃபெக்ட்ஸ் இன் தி நேச்சர் டிசைட்ஸ் தி ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன். இட்ஸ் நாட் யோர் எஃபர்ட் அலோன் ஆர் யோர் ஹார்ட் ஒர்க் அலோன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டேனே, நான் இவ்வளோ உழைச்சனே, இவ்வளோ முயற்சி பண்ணனே, ஏன் தகுந்த மாதிரி வந்து எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு கேட்டால், மெல்ல மெல்ல அப்புறம் நமக்கு என்ன புரியுது, கொஞ்சம் பக்குவமடைய என்ன புரியுதுன்னு கேட்டா, இந்த உலகம் இருக்குல்ல, இது ஒரு வகையா அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் என்ன ஆர்டர். அது ஒரு நீதி வச்சிருக்கு. அந்த நீதி இருக்குல்ல, நம்ம நினைக்கிற நேதி மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு கட்டாயம் இல்லை. அந்த மாதிரி அந்த இல்லையே, கொஞ்சம் கூட வந்து என்ன இது வந்து தர்மமா கேட்போம். நமக்கு நடந்தது பார்த்து ஒன்று கேட்போம், தர்மமா இது, நீதியா? கொஞ்சம் கூட நீதி உணர்ச்சி இல்லாம அப்படின்னா மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்களே, இதெல்லாம் பேசுவோம் நம்ம இல்லை. அப்போ யாருக்கு மனசாட்சி இல்லை? நம்ம பேசுறதை பார்த்தா கடவுளுக்கே மனசாட்சி இல்லாத மாதிரி இருக்கு. அப்படி கூட ஏசுவோம் நம்ம கடவுளை இல்லை. அதனால நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகாக இந்த விஷயங்களை வந்து சிந்திக்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதனால தான் கடவுளை வந்து ஒரு பெரிய ஆளுமையாக சொல்லாமல் ஒரு பேர் இருப்பாக சொல்கிறது. ஃபார் அஸ் காட் இஸ் நாட் அ கிரேட் பர்சனாலிட்டி, அது பெரிய ஆளுமை அல்ல, இட்ஸ் என்னன்னு சொன்னால் கிரேட் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பெரிய இருப்பு. ஆளு கிடையாது, ஆளுன்னா கேள்வி கேட்கலாம் இல்ல, இது ஆளு கிடையாது. ஆளுன்னு கியூச்சு கேள்வி கேட்கலாம் நம்ம, ஏண்டாவது ஏன்பா அப்படி, நான் நல்லா தானே, நான் ஒழுங்கா தானே இருக்கேன், தர்மமாக தானே இருக்கேன், நான் நியாயமாக தானே இருக்கேன், ஏன் எனக்கு வந்து இப்படி அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்ல. ஆளா இருந்தா ஆளாக கூட இப்ப கேள்வி கேட்க முடியாது, கேட்க முடியும், பிடிச்சி உள்ள போட்டுருவோம். என்ன கேள்வி கேட்பீங்க, எங்க வாழை ஆட்டி பாருங்க, ஒட்டை நறுக்கிடுவான். அதான் ஒருத்தர் சொன்னாங்க, நாங்க முன் வச்சு காலை பின் வைக்க மாட்டேன்னு, வெச்சு பேர காலை வெட்டுறண்டு இல்ல. நம்ம வேகம் தான் சொல்லுவோம், நல்லா நமக்கு என்ன பல முடியா இல்ல, வேக வேகமும் நிறைய பேசுவோம், ஆனா நடைமுறையில் அப்படி இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஏற்பட்டுரும் அப்படின்னு கேட்டா, சட்டுன்னு என்ன ஆயிரும், மனசு உடந்து போயிரும். அப்புறம் என்ன ஆயிரும் இல்ல, மனம் கொஞ்சம் வந்து வருத்தத்துக்கு ஆளாகும். அப்ப நமக்கு வந்து நியாயம் கற்பிக்கப்படலையோ அப்படின்ற என்ன வந்துடும், சந்தேகம் வந்துடும். யார் மேல? குமரசாமி மேலேயே. அதனால நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இந்த சாமியை பத்தியெல்லாம் சொல்லும் பொழுது, தெய்வத்தை பத்தி சொல்லும் பொழுது, அல்லது கடவுளை பற்றி சொல்லும் பொழுது, கடவுள் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு பெரிய பேர் இருப்பு, பெரிய ஆள், அவர் தான் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் வந்து படைத்து காத்து ரட்சித்து ஆண்டு கொண்டிருக்கின்றார். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியும் ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் அதையும் தாண்டியும் இருக்கு, அதுக்கும் கீழாகவும் இருக்கு. அதனால நம்மளுடைய சம்பிரதாயத்தில் கடவுளை சொல்லும் பொழுது முதல்ல தெய்வம்னு சொல்லி, தெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து நமக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னா, அதான் சொல்றாங்களே, கை கொடுக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், சொல்றல கை கொடுக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது நிறைய எதிர்பாராமைகள் நிறைந்தது. த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எப்ப என்ன நடக்கணும் தெரியாது. அது எதை 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 உருவாக்குனா ஒரு பதற்றத்தை உருவாக்குது. ஒரு பதட்டம் வாழ்க்கையில நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நாம வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் இருந்திருக்குமா நினைச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு பதட்டம் இல்லாமல் கழிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஆ, அந்த பிள்ளை எப்படி இருக்கோ தெரில, இந்த சின்ன பிள்ளைய வச்சுட்டு எனக்கு எப்படி கஷ்டப்படுதோ தெரில. ஏதாவது ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று நமக்கு வந்து சின்ன பதட்டம். வெளியே போனார், எத்தனை மணிக்கு வராருன்னு தெரில. இவர் 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 மோட்டர் சைக்கிள் ஓட்டினாவே வந்து இவர் ஓட்டுற ஓட்டுக்கு நடு ரோட்டில் வேறு போவார். வருவாரா வரமாட்டாரா? அப்புறம் பாட வேண்டியதான், அவர் வருவாரா இல்ல சொல்றேன். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இந்த இது இது பரவாயில்லைங்க, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சாதாரணமா சொல்றேன். இந்த பதட்டை பற்றி நாம இப்ப வாழக்கூடிய இந்த இந்த வாழ்க்கையில அது நம்ம பிள்ளைங்க மேல உள்ள பதட்டம் இருக்குல்ல. இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, வெளியே வேலைக்கு போயிருக்கல பொண்ணு, வீட்டுக்கு வரும்போது நம்ம தெரியலையே. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, வேலைக்கு வந்து வீட்டுக்கே பாருல. மூணு நாள் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து. அவர் சுவாமியை ஒரு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொந்தக்காரர்கிட்ட போய் கேட்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க? ஓடி போயிருக்கணும். தம்பாளுக்கு சொல்லியா தரணும் நினைக்கிற காலங்காலமா ஓடிக்கிட்டு இருக்காங்களா? சீன் அப்படி சொல்லவே மாட்டான். ஓடி போயிருக்கனால நம்ம எடுத்து நல்லா பாருங்க, அவங்க கூட ஓடி போயிருக்குன்னு தெரியல. அதனால சுவாமி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, சொந்த யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நமக்கு தான் சில நம்ம சில டெக்னிக்லாம் வச்சிருக்கோம் இல்லையா இல்லையா? அது எதுக்கு தான் ஜாதகம்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. பிகாஸ் இட்ஸ் அ ஹையர் higher reference. ஏன் ரெண்டு பேரும் காதல் தான் பண்ணிட்டாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே, ஏன் பொறுத்தும் பார்க்குறோம்? அவங்க மேல நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லையா? கடவுள் மேல நம்பிக்கை. ஏன் ஏன்னு சொன்னா, ஜோதிஷம் அப்படின்னு சொல்றது இஸ் அ ஹையர் சயின்ஸ். ஏன்னா ஒரு ஹையர் ரெஃபரன்ஸ். அப்ப ரிஷிகள்லாம் பார்த்து சில உண்மைகளை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொல்ல முடியாது, அவங்க பாட்டுக்கு விருப்பத்து இப்ப பிடிக்கும் அவன் பிடிக்காதுன்னு சொல்லுவான். இவன் கிறுக்கு பையன், பொண்ணு மட்டும் என்ன ஆகும்? அதுவும் அது ராட்சசி. சரி விடு விடு விடு. ஆக சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால மனித வாழ்க்கையில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பதட்டம் நிறைஞ்சது வாழ்க்கை. சதா ஒரு பதற்றம் நாம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இதை இது என்ன பண்ண இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, கார்த்தை வீரியன்னு ஒரு மந்திரம் இருக்கு, அது காணா போன பொருள் உடனே வந்துடும் வீட்டுக்கு. சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுங்க, காரிய சித்திக்கு அஸ்வாரூடா. அஸ்வாரூடான அஸ்வம்னா என்னது? குதிரை தானே இல்லை இல்லையா? சரி தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்க. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் ஏகி பரமேஸ்வரியே வா, அதான் அஸ்வாரூடா வந்துடும். இது சொல்லுங்க காரிய சித்தி நடக்கும். சோ அப்ப தெய்வம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, நான் மற்றவங்களோட பிரச்சனை வாழ்க்கையிலும் போல விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டா, எதுக்கு தெய்வம் கேட்டா, வாழ்க்கையில ஏற்படுகின்ற எதிர்பாராமைகளை கைகொள்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு கைப்பிடி அல்லது ஒரு கை விளக்கு. அதை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கலாம், நம்பிக்கை இல்லை சரியாயிரும். ஒன்னு மூணு நாள்ல சரியாயிரும், ஒரு வாரத்தில் பாருங்களேன் திருப்பி வந்துடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க, இந்த இதை இப்படி பண்ணிட்டே இருங்க, எல்லாம் சரியாக வந்துடும். ஆக தெய்வம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், நம்ம சம்பிரதாயத்தில் நம்மளுக்கு தெளிவாக அதான் சொல்லுது. அதான் என்ன சொல்கிறாங்க, அதான் நம்மளோட சம்பிரதாயத்தை கடவுளை பற்றி சொல்லும் பொழுது, ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் காட், இன்னொன்று ஆல்மைட்டி காட், இன்னொன்று ஃபிலாசபிக்கல் காட்னு. என்ன அதாவது, நமது தெய்வம் ஒன்று ஒன்று இருக்கு, அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் வந்து என்ன பெருசு அது இது அப்படின்னு சொல்றோம்ல, பிரம்மம் சொல்றோம்ல அது பிலாசபிக்கல் கோர். அதனால கடவுளை கூட நம்ம எப்படி எப்படி நம்ம பார்க்கறதுன்னா அறிவுக்கு எட்டிய ஆனந்தமே, அவங்கவுங்க அறிவுக்கு எட்டிய மாதிரி அதை வந்து நம்ம என்ன என்ன பண்ணிக்கலாம், அதை படைச்சிக்கலாம். அதனால கடவுள் என்பது ஒரு மாற்றி அமைக்க முடியாத ஒரு ஒரு பொருள் அல்ல. மற்றவன் என்ன சொல்றான், கடவுள்னா இதுதான் கடவுள், இதை தவிர தவ் ஷல் நாட் ஹேவ் எனி காட் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த கடவுளும் அல்ல, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு. ரொம்ப கஷ்டம், பிடிக்காம போயிடுச்சு, நம்ம பார்க்கறோம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்காரு, மூஞ்சே நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கும்பிட, என்னப்பா கல்யாணம் பண்றதுக்கோ நமக்கு சாய்ஸ் இருக்கு, இல்லை இந்த பொண்ணு பிடிக்காட்டி சரி இந்த பொண்ணு பரவாயில்லன்னு, ரெண்டு பொண்ணையும் பிடிக்காட்டி இந்த அது பின்னால் உட்காந்துருக்கேன் அந்த பொண்ணு பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இந்த பையனை பிடிக்காட்டி நம்ம கணங்கரையின்னு இருக்கான் அவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்றதுக்கே நமக்கு வந்து சூஸ் பண்ண முடியும், கடவுளை மட்டும் சூஸ் பண்ணாதே, இது இந்த கடவுளையே கும்பிடுனா பிடிக்காம போச்சா என்ன பண்ணுவேன். ஆக இந்த கடவுள் கடவுளை பற்றிய அந்த கான்செப்ட் இருக்குல்ல, கடவுளை பற்றிய அந்த தத்துவம் இருக்குல்ல, அது நமக்கு வந்து ஃபிக்ஸா வச்சுக்காம வேரியபிளா வச்சிருக்காங்க. அது இது ஒரு பெரிய அழகு, இது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தென் நம்ம இதுதான் நமது நீண்ட நெடிய மரபு, நமது என்ன நமது பாரம்பரியம் இது. ஸோ இந்த நீண்ட நெடிய இந்திய ஞான மரபுல மரபுல இவ்வளவு இந்த இவ்வளவு விஷயங்கள் வந்து அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து நமக்கு என்ன அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்னு இட்ஸ் இன் த ஃபார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் த கண்டென்ட்ஸ், அதாவது அது ஒரு உருவமா உருவகம் சொல்லுவாங்க, உருவம் சொல்றதை விட உருவகம். அப்புறம் அதனுடைய உள்ளீடு, உள்ளீடுன்னா அது பல விஷயங்கள் உள்ள பேசும். அது என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுளை வந்து வரையறுக்கல யாரும், வரையறு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வரையறுத்துறான், இதான் கடவுள், கடவுள் இப்படிதான் இருப்பாரு, எந்த மாற்றத்துக்கு உட்பட எந்த மாற்றத்துக்கு மாற்றம் நீ செஞ்சுக்க முடியாது, நீ அப்படியே தான் பார்க்கணும், நீ அப்படியே தான் உள்வாங்கணும், நீ அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி கழுத்து ஓட்டி விடுவாங்க, ஒரே விட்டா வெட்டி போட்டுருவான். ஆமாம், நம்ம என்ன சொல்றோம், நமக்கு அதான் திஸ் வாட் வி சே, இது வி கேன் நாட் ஆப்ஜெக்டிஃபை காட், இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா என்ன அர்த்தம் சொன்னால், என் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படிப்பா. அதனால தான் அந்த சயின்ஸுக்கு சார்ந்த இந்த இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்களா, இல்லை சயின்ஸ் பற்றி பேசுகிறாங்களா, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ்னா 1+1=2 தான், நமக்கு 1+1=3 இருக்கும் இல்லை, அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பிடிச்சா சொல்கிறீங்களே தாவி, இது 1+1=3 நமக்கு, அவங்களுக்கு 2. அதனால் இப்போ வந்து அதனால தான் தண்ணினா தண்ணி தான் இல்லை, மரம்னா மரம் தான். சயின்ஸில் போய் இது வந்து என்ன மரம், இது ஆலமரம்னா ஆலமரம் தான், இது தண்ணினா H2O தான் இல்லை, இது பாம்புனா பாம்பு தான், இது வந்து பூரானா பண்டினா பண்டி தான், இது வந்து சிங்கம்னா சிங்கம் தான். நம்ம அப்படி கிடையாது, நமக்கு எப்படி வெரி சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு கேட்டால், தண்ணினா நமக்கு தண்ணி இல்லை தீர்த்தம், மரம்னா நமக்கு மரம் இல்லை சாமி, பாம்புனா பாம்பு இல்லை குலதெய்வம், சிங்கம்னா சிங்கம் இல்ல பிரித்தியங்கரா, பண்டினா பண்டி இல்ல வாராகி. அரே நமக்கு மட்டும்தான் அப்படி, மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆக நான் முடிவு பண்றேன் கடவுள், நீ எனக்கு சொல்லாத, இஸ் ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக், தனித்தன்மை வாய்ந்தது, தனி மனி இதுதான் தனி மனித சுதந்திரம்னு சொல்றது எனக்கு எல்லா, ஏன்னா நான் ரொம்ப மதிக்கிறது இந்த உலகத்தில் எது எது அப்படின்னு கேட்டா என்னோட சுதந்திரத்தை, என்னுடைய நான் அதான் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒன்னொன்னே நான் வந்து அனுபவிக்கிறதுக்கா எதுக்கு எதுக்குன்னு கேட்டால், உலகத்தில் ஒன்னொன்னே அனுபவிக்கிறதுக்கோ எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுலேருந்து விடுதலை பெறுவதற்கு. அனுபவிச்சு முடிச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனசில் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு, சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டா அப்பாடு நல்லாயிடு, விடுதலை ஃப்ரம் தட் டிசையர். ஸோ எவ்ரி டிசையர் இஸ் என்ன வேலிடேட்டட், எதுவுமே தப்பு எதுவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேங்குது நம்ம சாஸ்திரம், எல்லாத்தையும் வந்து ஆண்டு அனுபவிச்சு அப்புறம் வா அப்படின்னு தான் சொல்லுது சாஸ்திரம். அதனால நமக்கு வந்து இங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பிரதாயத்தில் பிறந்த நமக்கு இங்க இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அப்ப ஒன்னொன்னே நாம தான் ஆண்டு அனுபவிக்கிறோமே, அது நோக்கம் என்னன்னு சொன்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு. நோக்கத்தை எங்க அனுபவிச்சிருச்சு, பர்பஸ் என்ன தெரியுமா, த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஃப்ரீடம். மோட்சம் சொல்றோம்ல அதான் ஃப்ரீடம், விடுதலைன்னு தமிழ்ல சொல்லலாம் இல்ல, அது அதுக்குதான். சோ வாட் எவர் யூ டூ, ஒண்ணு மட்டும் மனசுல ரொம்ப தெளிவா இருக்கட்டும், என்ன அப்படின்னு கேட்டா அந்த அந்த விஷயத்திலிருந்து நீ விடுதலை அடைவதற்கு தான் நீ அதை பண்ணிக்கிட்டு இருக்க. கீப்பா, நீ தொடர்ந்து அதை செய்யலாம். ஆனா செய்யும் பொழுது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரியும் செய்யலாம். அப்படி சொன்னாலும் கூட செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் செஞ்சிட்ட பிறகு அதனுடைய பலன் இருக்குல்ல, அதை நீ நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னா உனக்கு முன்னால விரிஞ்சிருக்கிற உலகம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு, அது நீ படைக்கல, அதுதான் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் இருக்கு. அதனால அது எதனுடைய எதனுடைய ஆக்கம் சொன்னா இந்த பேர் இருப்பின் ஆக்கம் இது. அதனால இங்கே நடைபெறுகின்ற செயல்பாடுகள் பிற பலன்கள் இருக்குல்ல, பலன்களை வந்து உன்னால் நீ நிர்ணயிக்க முடியாது. மற்ற விஷயங்கள் அந்த பலங்களை நிர்ணயிக்கனால உனக்கு என்ன வேணும்னு சொன்னா, இங்க இந்த இடத்துல மட்டும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, உனக்கு ஒரு மாதிரியான வந்து ஒரு ஆட்டிடியூட் வேணும், ஒரு பாவனை வேணும். என்ன பாவனை அப்படி சொன்னா, காரியத்தை செய்யும் பொழுது ஒரு சரணாகதி பாவனையும் அந்த பலன்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பிரசாத புத்தியும். இதான் மூணாம் சாப்டர் நாலாம் சாப்டர் தொடர்ந்து பார்த்துட்டு வர விஷயம் நம்ம இல்ல. எப்படி எப்படின்னு சொன்னா, செய்யும் பொழுது வந்து நீ வந்து ஒரு சரி, இது யாருடைய நன்மைக்காக செய்யறேன்னா, இது வந்து என்னுடைய நன்மைக்காக தான், ஆனா நான் எங்க இருக்கேன்னா உலகத்துல இருக்கேன். அப்ப உலகத்தார் நன்மைக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, என்னுடைய நன்மைக்கும் கூட, ஏன்னா உலகத்துல தானே இருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி ரொம்ப புராடா பேசக்கூடிய ஒரு பெரிய சம்பிரதாயத்துல பிறந்த நமக்கு இங்க வந்து இங்க தொடர்ந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன இந்த இல்ல நமது என்ன படிப்பு, நமது என்ன பட்டம், நமது வேலை, நமது பதவி, அது நமது என்ன வெற்றி, நல்ல இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் போற போக்கு நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். ஆனா இதுக்காக நம்ம பாடுபட்டு இல்லை, இதையும் தாண்டி இந்த எல்லா விஷயத்துல இருந்து விடுதலை அடையறதுக்கு தான் உள்ளவு பாடுபட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. ஏன்னு சொன்னா, இந்த ப்ரொசஸ் ஆஃப் அக்வயரிங் வெல்த், இந்த ப்ரொசஸ் ஆஃப் கெய்னிங் ரிலேஷன்ஷிப், நிறைய உறவுகளை சேர்த்துக்கிறோம் இல்ல, இந்த ப்ரொசஸ்ல வந்து நிறைய என்ன பொருள்களை சேர்த்துக்கிறோம், அதோட சேர்த்து நமக்கு புகழையும் சேர்த்துக்குவோம். புகழ் வந்தா ஒரு பழியும் வரும் இல்லையா, கீர்த்தி வந்தா அபகீர்த்தியும் ஏற்படும், இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அதனால என்ன என்னங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பொருளை சேர்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, பொருளை மட்டும் சேர்க்கலை, அதோட சேர்த்து ஒரு இலவச இணைப்பா எதை சேர்த்துருக்கோம்னு சொன்னா, பொறாமையும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து புழுங்கி போயிடறோம்ல, என்ன அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், பக்கத்து கூட தானே ஒரே நேரத்தில் தான் இங்க வந்தோம், இவன் மட்டும் எப்படி இருக்கான், புழுங்கி போயிடுவான் நம்மளை பார்த்து இல்ல. அதோ உறவு சேர்த்துக்கோங்களேன், ஒரு நம்ம நினைக்கிற ஒரு அன்புதான் வளர்க்குறோம்னு சொல்லிட்டு அந்த என்ன வளருது, அங்க காழ்ப்பு இருக்கு இல்ல, அங்க வன்மம் இருக்கு. ஆக இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப இந்த நம்ம இந்த நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பொருளை தான் சேர்க்கிறோம், உறவுகளை தான் சேர்த்துக்கிறோம், அன்பை தான் வளர்க்குறோம், பாசத்தை தான் நம்ம வந்து என்ன சேமிக்கிறோம்னு சொல்லிட்டு, அப்படி அல்ல. மெல்ல மெல்ல இந்த வாழ்க்கையில பார்த்தேன்னு சொன்னா, இந்த ப்ராசஸ் நம்ம ஏதோ வந்து நிறைய சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேத்தோட பகைய, நிறைய பேத்தோட கோபத்தை, நிறைய பேத்தோட வருத்தத்தை, நிறைய பேத்தோட வம்பை, காழ்ப்பை, வன்மத்தை அறியாமையே இந்த கை வச்சு நிறைய அள்ளி வச்சிருப்போம் மேல. அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த ப்ரொசஸ் ஆஃப் லீவிங் ஆர் ரிலேட்டிங், நீங்க வந்து இப்படி தொடர்பெல்லாம் கொள்ளும் பொழுது இதுல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இந்த கவனத்தை தான் தியானம் தியானம்னு சொல்லி சொல்றாரு. பகவான் போன சாப்டர்ல பாத்தீங்கன்னா எது தியானம் சொன்னா கண்ண முடிய உட்காந்துருக்குது, ஓகே அது ஒரு பயிற்சி. எது கவனம்னா நம்ம எங்க எங்க பழகினாலும் யாருக்கிட்ட பேசினாலும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் பிரஜைபூர்வமாக அதை பற்றி ஒரு கவனம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது நம்மள என்ன பண்ணிடும்? இந்த கவனம் தான் யாருக்கு இல்லை அப்படின்னு அர்ஜுனனுக்கு இல்லை. அர்ஜுன் என்ன ஆயிரா முதல் அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அவன் என்ன அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அர்ஜுனுக்கு முதல்ல வந்து ரொம்ப வேக வேகமா என்ன என்ன இருந்துச்சு, அவ்வளவு கோபம் இருந்துச்சு. யார் மேல? துரியோதன மேல. அவனுக்கு ஒண்ணே தீர்வு ஏன்னு சொன்னா காட்டுக்கு அனுப்பிட்டான் 14 வருஷம் 12 வருஷம் இல்லையா. அவனுக்கு காலில் குத்துற முள்ளு பூரா எங்க குத்துனுச்சு? அவனுக்கு நெஞ்சில் குத்துனுச்சு. ஒவ்வொரு முள் ஒவ்வொரு தரையும் முள்ளு குத்தும் பொழுது இந்த துரியோதனை வந்து அழிக்காம வெட்டுறதில்ல. ஒவ்வொரு முள்ளும் அங்க என்ன என்ன எதுவா மாறினுச்சு? மஞ்சமாக பகையாக ஒவ்வொரு முள்ளும். எப்பெல்லாம் முள்ளு குத்துனுச்சோ, எப்பெல்லாம் பசியில தோண்டு போயிட்டாங்களோ, இவனால தான் நான் பண்ணி கிடக்குறேங்க, இவனை அழிச்சே தீரும் இவனை அப்படின்னு அவ்வளவு அவ்வளவு கோபத்தோடு அவ்வளவு வன்மத்தோடு தான் போய் என்ன வரா சண்டைக்கு இல்லையா? வந்து சரி நம்ம சண்டை என்ன போர் தொடுத்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சதே அர்ஜுனன் தான் இல்லையா? ரொம்ப அடம் பிடிச்சது. தர்மர் கொடுக்க சொன்னா பரவாயில்லப்பா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா, சமரசம் பண்ணிக்குமா சொல்லிட்டு. சமரசம் வேண்டாம். சமரசம் என்பது என்னது? எங்க நடக்கு? எங்க எங்க இருக்கு? எங்க இருக்கும்? சுடுகாட்டுல எல்லாம் ஒரே மாதிரி. அதான் ஒரு பாட்டு, சமரச காண இடம் எதுவுமே சுடுகாட காண்பாங்க, அங்க மட்டும்தான் நம்ம சமரசமா இருக்க முடியுமா? ஆமா எந்த போனாங்க சண்டை எப்ப தெரியல, அதுவும் சண்டை போடுக்குது எழுப்ப தெரியல. இல்ல பத்து ஒன்ன பிறகு ரெண்டு சண்டை போடுச்சு நமக்கு நமக்கு என்ன தெரியா போகுது? பிஏ மேல ஏஞ்சி வந்து சண்டை போடுச்சுன்னா பிடிக்காம சண்டை போட தெரியுமா? அப்புறம் உங்க வீட்டுக்கு வரும். அதனால நல்லா அப்ப நல்லா அர்ஜுன பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வேகமா வந்தவன் அப்படி என்ன சொல்றான்? சொந்தக்காரங்களை பார்த்தவங்க இல்ல, முக்கியமா வந்து தன்னுடைய ஆச்சாரியர்களை பார்த்தவங்க மனசு மாறிடுது. அவனுக்கு என்ன என்ன குழப்பம்? ரொம்ப அவனுக்கு ஒரு அவனுக்கு ஒரு அதான் தர்ம சங்கடம் சொல்றது. தர்மத்துக்கு சங்கடம் ஏற்பட்டுருக்கு அவனுடைய தர்மத்துக்கு, சுதர்மத்துக்கு சங்கடம். என்னன்னு சொன்னா ஆச்சாரிய கொல்லலாமா கொல்லக்கூடாதா, சொந்தக்காரங்களை கொல்லலாமா கொல்லக்கூடாதா அப்படி சொல்லிட்டு தர்ம சங்கடம் அவனுக்கு ஏற்படுது. அந்த குழப்பத்துல எதை பண்றது எதை பண்ணக்கூடாது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஆக அர்ஜுனன் இந்த சேகரிச்சுக்கிட்டது என்ன அந்த வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா என்ன என்ன அப்படின்னு கேட்டா அவன் வந்து தொடர்ந்து பகையை சம்பாதிச்சிருக்கான், எதிரியை சம்பாதிச்சிருக்கான், என்ன போட்டியை சம்பாதிச்சிருக்கான், பொறாமையை சம்பாதிச்சிருக்கான் சம்பாதிச்சிருக்கான். நம்ம அவன் நினைச்சான் உருளெல்லாம் போய் அவனுக்கு தனஞ்சயன் பேர் இல்லை அர்ஜுனனுக்கு. தனஞ்சயன்னா என்ன? மேல எங்க தேவலோகம் போய் அங்கேயும் ஆளா அடிச்சு அங்க பணத்தெல்லாம் கொண்டு வந்துவன் அர்ஜுனன். அதனால அவன் என்ன அவன் நினைச்சிருக்கான் பணம் தான் சம்பாதிக்கிறான்னு, பணம் சம்பாதல சம்பாதிக்கல பகைமையை சம்பாதிச்சிருக்கான். இங்க இங்க ஓடி போய் இங்க இங்க ஓடி போய் எங்க கிருஷ்ண இடத்துக்கே வந்து சுபத்ரைய கூட்டிட்டு ஓடியா இல்லையா? கூட்டி ஓடி போயிடுறான்ல யார? நம்ம கிருஷ்ணன் தங்க. ஆனா யாருக்கு பேசி வச்சிருந்தாங்க பொண்ணு? துரியோதனன் பேசி வச்சிருந்தாங்க. யாரு? பலராமன். நீங்க கடைசி வரைக்கும் பலராமனை பாத்தீங்கன்னா பலராம் கேரக்டர் பாத்தீங்க. பலராம் நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணன் அண்ணன் ரொம்ப நல்லவர்னு. கிருஷ்ணனுக்கு முதல் எதிரியே பலராமன் தான், கம்சன் இல்ல. நல்லா கவனிக்கணும் நீங்க. ஆனா படத்தெல்லாம் பலராமனையும் கிருஷ்ணன் சேர்த்து எதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க. சின்ன குழந்தை படம் அதான், சின்ன குழந்தைங்க தான் போட்டு பெருசா என்ன போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அந்த கதை யுத்தத்துல வந்து பலராமனை யாரும் மிஞ்ச முடியாது, வெல்ல முடியாது. வெள்ளம் மாணவர்களும் வந்து சேர்றாங்க, பீமன்ல இருந்து துரியோதனன் கூட இல்லையா? இதுதான் கதை மகாபாரதம். மகாபாரதம் தெரியணும் நமக்கு, கீதம் புரியணும் முதல் மகாபாரதம் தெரியணுமே. அப்ப அப்ப இருந்தே வந்து சுபத்ரை வந்து சரி திருவன் கல்யாணம் கொடுக்கலான்னு நினைச்சிருக்காங்க. அவன் தான் முத பொண்ணு கேட்கறாங்க. இவன் வந்து கவர்ந்துட்டு போயிடுறான் இல்லையா? அப்ப கூட வந்து பலராம் என்ன சொல்றாரு? தப்புன்றார். கிருஷ்ணன் செஞ்சது தப்பு, அர்ஜுன் செஞ்சது தப்பு, அது எப்படி துரோதனுக்கு நீங்க துரோகம் செய்யலாம்னு சொல்லிட்டு சுபத்ரை பேசாம துரோதன் தான் கல்யாணம் கொடுக்கணும் அப்பயே வாதாடுறாரு. அப்பயும் வாதாடுறாரு. அதன் பிறகு அதை விட்டுருங்க பரவாயில்ல. அப்புறம் இதை பாருங்க, ரொம்ப நுணுக்கமாக. அதான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எப்படி ஞானி அப்படின்னு சொன்னா, பகவானா அப்படின்றது அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் பகவானாக என்ன வச்சுக்க வேண்டியதுதான். கிருஷ்ணர் பகவான்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஏன்னு சொன்னால் சிந்திக்க தையத்தக்காதையத்தக்காத தெருவு குதிக்க வேண்டியதுதான். பிசாம ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி சொல்லி தெருவு ஈஸியாக இருக்கும். அது ஞானின்னா நீ சிந்திக்கணும், நீ படிக்கணும், நீ பாடம் கேட்கணும். பகவான பரவாயில்ல, நம்ம தையத்தக்கா தையத்தக்கா. அப்புறம் ஏதாவது கோலாட்டம் ஆடி கோகுல் பிடித்து வானத்துக்கு போக வேண்டியதுதான். கடைசியா செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் செல்லலாம் என்று சிந்தித்திருப்பர் பித்த மனிதர் அப்படின்னா பாரதி. ஆக ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வரலாற்று பூர்வமா நீங்க எடுத்துட்டேன் ஞானி, பெரிய ஞானி. அவன் மன்னன், அவனும் அரசியல் சூழ்ச்சி எல்லாம் பண்றான். பண்ணன்னா பண்ணாட்டி வாழ முடியாத, இங்க நடக்கலையா என்ன? எல்லாத்தையும் கவுக்குன்னு சொன்னா என்ன பண்ணணும்? மொத்த அதிகாரத்தையும் கையில எடுத்துக்கணும். ஏதாவது சத்தம் போட்டிக்கு பிடிச்சி உள்ள போட்டுரும். டாக்டர் யார் என்ன வேலை, கவர்மெண்ட் வேலையை பாக்குறீங்க? இன்னும் இன்னும் மோசம். ஆக ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன, ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவருக்கு பெரிய பராக்கிரமம் நிறைஞ்சவர் இல்ல, பெரிய பலசாலி. கொஞ்சம் என்ன பண்ற கம்சன, கம்சன் வந்து ஒரே குத்து இல்ல நெஞ்ச பார்த்து ஒரே குத்து செத்து போயிட்டார். யாரும் எதிர்பார்க்கல, ஒரே குத்து சாவடிச்சிருவாரு. இது பலராம கூட எதிர்பார்க்கல. பலராம பாக்குறார், என்னடா இது ஒரே குத்து சாவடிச்சிட்டான். நம்பர்ல பலசாலி, அவனோட பேரே பலராம, அண்ணன் வேற, தம்பி வந்து ரொம்ப ஓவர் பெர்ஃபார்ம் பண்றான். இது ஏதோ பலராமனுக்கு கிருஷ்ணனுக்கு அண்ணன் தம்பி போட்டி இல்லை, உங்க வீட்டில் உள்ளதை சொல்றேன். உன் தங்கச்சி கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே, செத்துச்சு இந்த அக்கா. ஆமா, பெரிய அழகா அப்படியே ஆட்டிட்டு வருது அப்படின்னு. அக்கா சொன்னா பரவாயில்ல, என்ன அம்மா சொல்லுது அது இன்னும் மோசம் இல்ல. உங்க வீட்டுல பிள்ளைக்கு பெரிய போட்டி அம்மா தான், என் ரெண்டும் பொம்பளை தானே. இல்ல இது ரகசியம் வச்சுக்கோங்க, வெடிய சொல்லாது. உங்க வீட்டு மட்டும் சொல்றேன், நான் உங்களை நம்பி சொல்றேன், உண்மைங்க. உங்களுக்கு தெரியாது, அதான் எப்பயுமே என்ன செய்யணும், நம்ம வயசு வந்து புள்ள இருந்தா அம்மா மேக்கப் எல்லாம் குறைச்சுக்கிறது. சாமி எல்லாத்தையும் நீங்க சொல்லி பிடிச்சிட்டீங்களே, செஞ்சுக்கீங்களான்னு. ஆமா, பொண்ணு கூட நீ கூட மயக்கப்பட்டா பொண்ணுக்கு போறாம இறக்கமா இருக்காதா? பையன் யாரா பாப்போம்? ஆக அப்படி என்ன 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 சொல்ல வரேன், இந்த அம்மா பேக்கு விளங்க மாட்டேந்து இதுக்கு, இதுக்கு பாட்டுக்கு இப்படி பூசிட்டே தெரியு விளங்கணும். என்ன என்ன சைக்காலஜி தெரியுது உனக்கு? நீ என்ன அம்மா? நீ பொண்ணு பொண்ணுக்கு முத போட்டி யார் தெரியுமா? அம்மா தான் பார்க்கும். அம்மா மட்டும் சினிமா நல்லா இருக்கு, பொண்ணு குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அம்மாவோட முதல் எதிரி, பிள்ளையோட முதல் எதிரியே பொண்ணு, அம்மா தான். ஆனா உங்களுக்கு நீ நினைக்கிறீங்க, இல்ல இல்ல என் புள்ள அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு நன்றாக சிந்தித்து பாருங்கள். யாரு யாருக்கு யாரு மேல வந்து நமக்கு ரொம்ப அன்பு இருக்கோ அவங்க மேலதான் ரொம்ப பகையும் இருக்கும். யார் மேல நமக்கு ரொம்ப வந்து நெருக்கமா இருக்குமோ, நல்லா உள்ள நல்லா கொஞ்சம் கீறி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல போட்டியும் பொறாமையும் இருக்கும் நமக்கு. அது தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி நான் அப்புறம் சொல்றேன் எப்படி ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் இருந்துட்டுன்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இது வந்து இந்த நம்ம அறியாம இருக்கிற இந்த காழ்ப்பு இருக்குல்ல, நம்ம அறியாம இருக்கிற இந்த வன்மம் இருக்குல்ல, வன்மம் இருக்குல்ல, அது நம்ம அறிஞ்சிருக்காது. இது நம்ம அறியாமல் மனிதனுடைய கசிவுன்னு சொல்லுவாங்க. கசிவுனா என்ன? இப்ப கேஸ் வந்து கிச்சன்ல கசிதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய கவனம் இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். கசிவு அப்படின்னு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம கவனத்தில் இல்லைன்னு அர்த்தம். அது போல நம்முடைய நம்முடைய காழ்ப்பும் நம்முடைய வன்மமும் நம்மை அறியாமல் நம்முடைய மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய கசிஞ்சுக்கிட்டு இருக்கும். யாருமே இது பார்க்கறது கிடையாது. அதை பார்க்க வைப்பது கீதை. ஏன் கீதைக்கு இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் சொன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி அ பிலாசபிக்கல் ட்ரிட்டிஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அ பிலாசபிக்கல் என்ன டெக்ஸ்ட் இட்ஸ் ஆல்சோ அ சைக்காலஜிக்கல் டெக்ஸ்ட். பயங்கரமான சைக்காலஜி, பெரிய உளவியல் நிறைந்த ஒரு சாஸ்திரம் இது. இந்த உளவியல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் ஆனா ஸ்ரீகிருஷ்ணன் அற்புதமா அதை புரிஞ்சுக்கிட்டார். ஓய் ஒரே குத்து குத்துனார்ல, செத்து போயிட்டல கம்சன், யாரும் மன்னன் ஆகணும், கிருஷ்ணன் தான் மன்னன் ஆகணும். அப்படியே மூஞ்ச பாக்குற பலராம் மூஞ்சினேன், அங்க என்ன இருக்கு, அங்க காழ்ப்பும் வண்ணம் வன்மமும் கசிகிறது. டக்குன்னு என்ன பண்ணாரு, கிரீடத்தை தூக்கி அண்ணன் தலையில வச்சு, இது என்ன என்ன மதுரா மதுரை மதுரா மதுரைக்கு வந்து பலராமனே அண்ண மன்னன் அப்படின்னு முடி சூடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அஸ்தினாபுரத்துக்கு. ஏன் வந்து கிளம்பியிருந்தான்னு தான் துவாரைக்கு வந்து பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி, கதை தெரியும் இல்லையா, பெரிய சாம்ராஜ்யத்தை எழுப்பி அங்க மன்னன் ஆகுறாரு இல்லையா. அப்ப வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கிருஷ்ணனுக்கு தான் ஒரு மெட்ரே ஒரு விஷயமே கிடையாது கிருஷ்ணனுக்கு. ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன கதாபாத்திரத்தையும் அல்லது ஒவ்வொரு பாத்திரத்தையும் அளந்தளந்து பார்க்கக்கூடியவர், ரொம்ப ரொம்ப அற்புதமா அளந்து பார்க்கக்கூடியவர் அவர். அவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, கிருஷ்ணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, நீங்க சுதாமர் அது ஏன் சொல்லி வைக்காது, எனக்கு கோபம் வந்துடும். அப்புறம் கிருஷ்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம அம்மா பாஞ்சாலி, கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க பாய் ஃப்ரெண்டே நினைச்சு ஃப்ரெண்டுனா ஆம்பளைக்கு ஆம்பளை தான் ஃப்ரெண்டா, வேற வேலை இல்லையா உங்களுக்கு, ஆம்பளைக்கு நல்ல ஃப்ரெண்டா பொம்பளைங்க தான் இருக்க முடியும், ஆம்பளால் இருக்கவே முடியாது, கவுத்துருவானுங்க பாத்துக்கோங்க, கூடவே வந்து குடிபடிச்சிருவான். அதனால ஆண்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா பெண்கள் மட்டும்தான் இருக்க முடியும், பெண்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு ஆண்கள் மட்டும்தான் இருக்க முடியும். பக்கத்துல இருக்கு நம்பாதீங்க, பக்கத்துலயே உட்காந்து இருக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா கொஞ்ச நாள் பாருங்களேன், உங்களை சொல்லல சாமி, நீங்க போற பக்கம் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருக்கீங்க இருக்கு, நான் சொல்லாட்டி சண்டையே கொடுக்க மாட்டீங்க. இல்ல திஸ் இஸ் திஸ் இஸ் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் யூ ஆர் நாட் கோயிங் அண்டர்ஸ்டாண்ட் கீதா. பிளீஸ் பேர் வித் மீ வித் ஆல் மை டோன்டிங். நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிண்டல் அடிப்பேன் தான் பரவாயில்ல, ஆனா சப்ஜெக்ட் இருக்கு உள்ள. என்ன அப்படின்னு கேட்டா திரௌபதி இருக்கா, பாஞ்சாலி இருக்கு இல்லையா, திரௌபதி இருக்கு இல்லையா, அடிக்கடி கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. யாரே திரௌபதியா, திரௌபதியும் யாரு கிண்டல் பண்ணோம், கிருஷ்ணனை. ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப சகஜமா பழகுவாங்க, ரொம்ப பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்லையா. அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, அங்குள்ள பெண்கள்ல உள்ள மகாபாரத்தில் உள்ள பெண்கள்ல அதி புத்திசாலி திரௌபதி. யாருக்கு அடுத்து, இல்ல இல்ல பெண்கள்ல யாருக்கு அடுத்து, குந்திக்கு அடுத்து. குந்தி வந்து ஒரு பயங்கரமான ராஜதந்திரி, அந்த அம்மா இல்லாட்டி அவங்க அஞ்சு அத்தனை பேர்த்தையும் அங்க நிர்வாகம் பண்ணியிருக்கே முடியாது யாரும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து மகாபாரத்தை படிக்கணும் அல்லது கேட்கணும் எது எப்படி இருந்தாலும். இப்ப இந்த இந்த திரௌபதி இருக்குல்ல, கிருஷ்ணின் பேர் அந்த அம்மாவுக்கு, கிருஷ்ணான் பேர், கிருஷ்ணானா கருப்பின்னு அர்த்தம். அந்த இடத்துல கருப்பு, அந்த காலத்து கருப்பு தான் அழகு, இப்ப தான் என்ன சிவப்பு அழகு சேப்பு அழகுன்னு தெரியுற அழக திரியுறாங்க, சிவப்பு அழகே கிடையாது, அந்த கருப்பு தான் அழகு. அதுவும் அது ஒரு மினிமன்னு இருக்கும் அந்த கருப்புல. நீங்க திரௌபதி வியாசன் திரௌபதியை சொல்லும் பொழுது அல்லது ராவனை வர்ணிக்கும் பொழுது யார் கம்பன் கூட அல்ல கிருஷ்ணன் கூட, இவங்க கிருஷ்ணன்லாம் கருப்பு தான், யாரும் சிவப்பு கிடையாது. இந்த இந்திக்காரனுக்கு எங்கேருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் சல்மான் கான் இந்த கான் அந்த கான், நாசமா போனவங்க அழிஞ்சு போட்டோம். ஆக இல்ல அவனுக்கு வந்து இவங்க எல்லாரும் சல்மான் மார் கான் மாதிரி இருக்கணும், அந்த கான் மாதிரி இருக்கணும், யாருமே வந்து நல்ல இந்துவா இருக்க வேண்டியது இல்லையா, அந்த கான் இந்த கான் ரைட். ஆக கிருஷ்ண உலக பேர் அழகிய அவள் இல்ல, ஆனா இந்த பஞ்ச பாண்டவங்களுக்கு நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அர்ஜுனன். இல்ல அஞ்சு பேருக்கும் மனைவி தான், இருந்தாலும் யார் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னா அர்ஜுனன். அர்ஜுன் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக இல்ல, அர்ஜுன அப்படி வெறுத்தாள் யாரு? திரௌபதி. ஏனென்றால் இப்பேற்பட்ட ஒரு பேரழகி இங்க இருக்க அவன் வந்து ஊர் ஊரா போய் கல்யாணம் பண்ணிட்டு வரான் இல்லையா, அது யாருக்கு அவமானம்? அவளுக்கு பெரிய அவமானமா இருக்கு. இவ்வளவு பெரிய பேரழகி உன் மனைவியா உனக்கு இருக்கிறதுக்கு, அப்ப நீ போய் ஊர் ஊரா போய் பொண்ணு பார்த்து அங்கங்க வந்து நான் ஆயிரத்திட்டு தொடர்பு வச்சிருக்கிய, நீ உருப்புடுவியா? நீ நாசமா போனு வேண்டிட்டு இருக்கா. யாரிய? அர்ஜுனனை. ஏன் சொல்றேன், திரௌபதியுடைய காழ்ப்பு, திரௌபதியுடைய வன்மம், யாருமே நம்ம சொல்றோம் அர்ஜுன் கிட்ட அவர் ரொம்ப வாஞ்சி இருந்துச்சு, ரொம்ப அன்பு இருந்துச்சு, ரொம்ப பாசம். அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்ல ரொம்ப எக்ஸ்ட்ராவா ட்ரீட் பண்ணது ஏன்னு சொன்னா அவனை தன் காலடி கொண்டு நிறுத்ததுக்கு. எதனால்? ஒரு தோல்வி மனப்பான்மையால். பிகாஸ் அவள் சிறுமைப்படுத்தப்படுகின்றாள். ஒரு மனைவி விட்டு ஒரு கண்ணன் மற்றவங்க போன என்ன அர்த்தம்? மனைவி சிறுமைப்பட்டு போகிறாள் இல்ல. ஆக இத்தனை உளவியல் இருக்கு இந்த விஷயங்கள்னு சொல்றேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு உறவுகளை வந்து சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம், பொருளை சம்பாதிக்கிறோம், உலகத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ப்ராசஸ் நம்ம சம்பாதிச்சா என்ன அப்படின்னு கேட்டா மற்றவர்கள பகையும் வருத்தத்தையும் கோபத்தையும் பொறாமையையும் என்ன வன்மத்தையும், இதில் உங்களுக்கு கவனம் தேவைன்னு சொல்றார் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால்தான் அவர் என்ன பண்றாரு, டக்கு அண்ணனுடைய கோபத்தை பார்க்கிறார். எப்ப ஒண்ணு முதல்ல அவன் வந்து சண்டை போட்டு கம்சனை கொள்ளும் பொழுது முகத்தை பார்த்தவர். அடுத்து வந்து துரியோதனன் வந்து சுபத்திரை வந்து அர்ஜுனனுக்கு மனம் முடிச்சு இவர்தான் எல்லாவனையும் பார்த்து வைக்கிறார். அவன் கோபம் ரொம்ப கோபப்படுறாரு. யாரு? பலராமன். கடைசியா வந்து கதாகதத்தை தொடையில அடிச்சிருவாங்க இல்லையா, அடிச்சு தப்பு ஒண்ணு கொன்னே தீர்வேன் அர்ஜுனான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறவன் யாரு? பலராமன். அப்ப இத்தனை வந்து ரொம்ப லாவகமாக, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக, ரொம்ப அற்புதமா அவங்களை வந்து நெகோசியேட் பண்ணி அதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா மெனுவர் பண்ணி யார்? ஸ்ரீகிருஷ்ணர். அவனுடைய உளவையில் நன்றாக புரிந்து கொண்டு சரியான பதில்கள் கொடுத்து அவரை வந்து மிகவும் அற்புதமாக கையாளுவார். ஏனென்றால் அவருக்கு என்ன தெரிந்தது? பலராமன் கிருஷ்ணன் அன்பு இல்லாமல் இல்ல, அன்பும் தெரிந்தது, அன்புக்கு பின்னால் உள்ள காழ்ப்பும் புரிந்தது, அவருடைய பாசமும் தெரிந்தது, பாசத்துக்கு பின்னால் உள்ள வன்மமும் தெரிந்தது. அதனால அதான் சொல்லுவாங்க ஸ்ரீகிருஷ்ணரை கலூரும் இல்லை நலூரும் இல்லை, ஞானிக்கு மட்டுமே இது சித்திக்கும். நல்லா சொல்றாங்க, என்ன நழுவி நழுவி போறாங்களேன்னு, நழுவி போல இந்த சம்சாரத்துல வந்து விழுறதுக்கு அல்லது இந்த 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 அறியாமல் விழுறதுக்கு என்ன அவனுக்கு என்ன அறிஞ்சு சொன்னா அத்தனை நுட்பம். இதைதான் சாஸ்திர நுட்பம் சொல்லுது, அவ்வளவு நுட்பம். சில பேரை பார்த்துருப்பீங்க நீங்க, இங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா இருக்க வீட்டுல பாட்டி அவ்வளோ நுட்பமாக ஒவ்வொரு ஆளையும் கையாளும், பார்த்துருக்கீங்களா? மகனை கரெக்டாக கையாளும், மருமலை கரெக்டாக கையாளும், பேர் அத்தனை விதம் அற்புதமாக கையாளும். ஏன் இந்த ப்ராசஸ்? அதாவது இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து வாழ்ந்து அவர்கள் வந்து இத்தனை பக்குவமும் இத்தனை தெளிவும் இத்தனை நுட்பமும் அடைகின்றார்கள். அதான் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது நுணுக்கரிய நுண்ணியனேனார். ஏன் இந்த நுணுக்கம் இல்லாட்டி நாம் வந்து ஞானத்தை அடையவே முடியாது. நம்ம கடவுள் நினைச்சா பேன ஒப்பாரி வச்சா கடவுளை அடைஞ்சிடலாம், கடவுளை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. பக்தியின் பேர்ல நம்ம வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே கீதை பேசக்கூடிய இந்த வாழ்க்கை கூறுகளின் நுட்பம் இருக்குல்ல, அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களிலிருந்து அடுத்து வார்த்தை, அதுக்கு அடுத்து எண்ணங்கள். இதுல ஒரு கவனம், அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க கரணம் தவறினால் மரணம், இப்பொழுது கவனம் தவறினால் மரணம். வாழ்க்கை இப்படிதான் வந்து நெய்யப்பட்டிருக்கு. இதை நாம் வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை வந்து இந்த நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இல்லாட்டி தொடர்ந்து என்னத்தனமாகவும் தொடர்ந்து புண்படுத்திட்டே இருக்க போறோம், அல்லது தொடர்ந்து புண்படுத்திக்கிட்டே இருப்போம் யாரையாவது. ஏன் அம்மாவுக்கு மகளும் அடிக்கடி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் ஏற்பட்டுட்டே இருக்கு? அப்பா வந்து மகன் வந்து அப்பா முன்னால் நிக்கவே முடியல, என்ன காரணம்? அப்பாவோட முதல் போட்டி ஆடுத்தரம்மா மகன். கஷ்டமர்களை கேட்கின்ற சாமி, நான் நல்லா நம்பிட்டு இருக்கோம், நீங்க நம்பிக்கை உடைச்சிருக்கீங்க. எங்க பொண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், எங்க பையன் நினைச்சிட்டு இருக்கோம், பையன் போய் எனக்கு எப்படி போட்டி ஆவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுவல்ல உண்மை, போட்டினா நேரடி போட்டி சொல்லல, அவன் செய்யக்கூடிய அத்தனைக்கும் வந்து நீ ஒரு கருத்து வச்சிருக்க. இப்படி இல்லப்பா இப்படின்னு ஹேட்ஸ் இட். அந்த பொண்ணு செய்யக்கூடிய அத்தனைக்கும் நீ ஒரு நீ வேற மாதிரி ஒன்னு சொல்லி வைக்க, இப்படி இல்லம்மா இப்படின்னு ஷி ஹேட்ஸ் யூ ஃபார் தட். வாய்? பிகாஸ் யூ ஆர் இன்ஃப்ரிஞ்சிங் தியர் ஃப்ரீடம். அவங்களுடைய சுதந்திரத்தில் நான் தலையிடுற. அண்ட் ஆல்சோ தே ஃபீல் நல்லா பார்த்து, அதான் பார்த்தீங்களா பையன் கொஞ்சம் பெருசாயிட்டா, அப்புறம் அவர் கேட்பாரு வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாரு, அப்புறம் உன் பையன் வந்துட்டான் நான், அவன் எங்க தெரியறானோ 12 மணிக்கு தான், 8 மணிக்கு வரானோ தெரியலன்னு. அப்புறம் அந்த பையன் வந்த பிறகு, அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் படுத்துட்டாரு. சொல்லுங்க எந்த குடும்பத்தில் இது நடந்தது இல்லைன்னு? நீங்க தான் மெச்சுக்கணும் உங்க வீட்டுக்காரர். சும்மா நச்சு நச்சுன்னு சாரி, நீங்க என்ன பொறுத்துக்கணும் நீங்க. ஏன்னா இது என்ன சமயம், நீங்க வந்து கீதை தான் சொல்றீங்களா வேற ஏதாவது? இந்த வாழ்க்கை நடைமுறைகளை வந்து ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியது கீதை. அதனாலதான் அது ஒரு உலக நூல் சுவாமி சின்மையா சொல்லுவார். இட்ஸ் நாட் ஒன்லி பொதுவாக கீதை என்ன சொல்லுவாங்க, பிரஸ்தான தெரியுமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய தத்துவ நூல்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு உளவியல் நூலும் கூட அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய சுவாமி சின்மையா அடிக்கடி இதை சொல்லுவாரு. நம்ம சுவாமி ரொம்ப அற்புதமா மகாபாரத சொல்லும் பொழுது இந்த நுணுக்கங்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய நம்ம சுவாமி பூஜ்ய சுவாமி அவர்கள். எப்படி வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து எல்லாத்திலிருந்து தப்பிச்சு, இந்த எல்லா வன்மத்திலிருந்து தப்பிச்சு, இந்த எல்லாம் ஏன்னு சொன்னா, இன்னொரு உண்மை கிட்ட சொல்லணும், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருங்களேன் ஸ்ரீகிருஷ்ணன் உட்பட, சரி விதுர எவ்வளவு பெரிய ஆளு, சரி அவங்க அவரை விடுங்க, நம்ம தர்மர் எவ்வளவு பெரிய ஆளு, எல்லாரும் செத்து போயிடறாங்கல்ல கடைசியா, யாருக்கு சான்ஸ் கிடைக்குது சொர்க்கத்துக்கு போவேன்? தர்மருக்கு மட்டும்தான். கூட ஒரு நாய் தான் வந்துச்சான் சொல்றாங்களா, ஒரு நாய் கூட பின்னால வராது, ஆனா நாய் போயிருக்கு. அப்பேற்பட்ட தர்மர் கடைசி காலத்துல அவருடைய வயதான காலத்துல காட்டுக்கு போறாரு, அங்க விதுரரை பாக்குறாரு. விதுரர் கேள்விப்பட்டீங்க? விதுரர் இவர் யாரு? திருதராஷ்டனுடைய தம்பி, பாண்டுவுடைய தம்பி இல்ல, ஆனா வேலைக்காரிக்கு பிறந்தவர் சொல்லிட்டு பழிச்சொல்லுடைய பாவம். அவர் பெரிய ஞானி, நல்ல அமைச்சர், பெரிய என்ன அறிவாளி. அவர் பேசாத நாளே கிடையாது, அவர் உபதேசம் செய்யாத நாளே கிடையாது, தொடர்ந்து திருதராஷ்டிரனுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருந்தார். கடைசியில் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டாரு, அவர் பெரிய என்ன தீர்க்கதரிசி வேற, எதையும் சரியாக கணிக்கக்கூடியவர், நடக்க போறதெல்லாம் சரியாக கணிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கடைசியாக காட்டில் என்ன பண்றாருன்னா, ஒரு கூழாங்கல் இல்லை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு மௌனத்தில் ஆண்டார். பீமம் போய் பார்க்கறான், கடைசியா பார்க்கிறார் சித்தப்பாவை, எப்படி என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாரு. பேசி பயன் இல்லை, சொல்லி பயன் இல்லை, இவ்வளோ காலம் உபதேசம் பண்ணேன், இப்பதான் தெரியுது, இப்பதான் தெரியுது அத்தனை உபதேசமும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயே நான் வந்து மௌனி ஆயிருக்கலாம் சொல்லிட்டு மௌனி ஆயிட்டு அது பிறகு ஒரு வாரத்தை கூட பேச வந்துட்டாராம். ஆக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மனுஷாலாம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், அது அது வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிருஷ்ணன் உட்பட கடைசியா கிருஷ்ணன் வந்து என்ன ஆகுது, ஸ்ரீகிருஷ்ணன் என்ன ஆகுது, அவன் அந்த குலம் யாதவ குலம் இல்ல, எது குலம், யாதவ குலம், அந்த குலத்துல எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, சட்டை போட்டுக்கிறாங்க. இவர் தீர்த்திக்கு பாக்குறாரு, முடியல ஆகான்னு சொல்லிட்டு. ஆனா ஏதோ ஒரு சோர்ந்தோ அல்லது என்ன மனசளவுல வந்து மனம் விடுபட்டோ அல்ல. இவர்கள் இந்த உலகத்தை பார்த்து இது உலகத்தான் உலகத்தை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி கல்லில் உட்கார்ந்தாராம். ஒரு வேடை அம்பு போட்டு கொண்டு போட்டானா. ராமரும் போய் எங்க போய் இறங்கிட்டாரு? சராய் நதியில. அதனால நீ அவதார கிருஷ்ணா இருந்தா கூட என்ன உலகம் என்ன பண்ணும் உன்னை பழி கொள்ளாமல் விடாது. பெரிய அவதார கிருஷ்ணா இருக்கலாம், ஆனா அந்த 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 அவதார கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஞானம் வருதுனால அது நீ வந்து அம்பு போட்டு கொண்டா என்ன? ஏன் இந்த உலகம் இந்த உடல் வந்து நிச்சயமானதல்ல, அது தற்காலிகமானதுதான், வந்தது போயிட்டு தெளிவு இருக்கிறதுனால அம்பு போட்டுக் கொள்றத விட அவங்க பொருட்டா நினைக்காம அது அப்படியே அந்த அந்த சாவு கூடம் அந்த இறப்பை கூடம் அதாவது உடலின் இறப்பை கூட ரொம்ப சர்வசாதாரணமா ஏத்துக்கிறார். அதான் நம்மளோட சம்பிரதாயத்துல இறப்பு அப்படின்னு சொல்றது அல்லது அதனாலதான் சாவு அப்படின்னு சொல்றது ஒரு மகிழ்கரமான காரியமா ஏன் சொல்றேன்னு சொன்னா ஞானிக்கு சாவே கிடையாது. அல்லது அதை 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 வந்து எதிர்கொண்டு அழைப்பார்களாம். யாரு? ஞானிகள். மற்றவங்களாம் நம்மளை பயந்து போய் நமக்கு திடீர்னு என்ன இப்போ என்ன பயம்? ரொம்ப மரணம் பயந்தா திடீர்னு வந்துருச்சுன்னா பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க அவங்க கவலைப்படுறாங்க இல்லையோ நம்ம கவலைப்படுவோம். இல்லை அவங்க கவலைப்படுறாரு நம்ம நமக்கு தெரியல. திடீர்னு திடீர்னு அம்மா போயிடுவாங்க அப்பா போயிடுவாங்கன்னு பிள்ளை கவலைப்பட்டுட்டே இருக்கான் தெரியல. உங்கள் பிள்ளைய இருக்கலாம் நான் தப்பாக பேசாமல் பேச மன்னிச்சுட்டுங்க, ஆனால் உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? நம்ம திடீர்னு போயிட்டோம். அது கூட பாருங்க, ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறதுனால ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறதுனால நம்ம திடீர்னு போயிட்டோம். வீட்டை யாரை பார்த்துக்கோங்க? நம்ம குடும்பத்தை யாரை பார்த்துக்கோங்க? நான் மட்டும் நம்ம மட்டும் இல்லாமல் போயிட்டோம். குடும்பம் நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கலாம். ஸோ இந்த இந்த அதனாலதான் நம்மளோட சம்பிரதாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வடக்கே இருத்தல்னு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலங்கத்தை வந்துட்டா அதான் அதான் நம்ம சுவாமி அடிக்கடி சொல்றாரு, த பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் எவர், ஐ மீன் உலகத்திலேயே த பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து இண்டூஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டா சன்னியாசி இஸ் த பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான். வேற என்ன நல்ல பிளான் சொல்லுங்க? இன்சூரன்ஸ் பிளானா? அதனால என்ன சொல்ல வரச்சுன்னா அதாவது போதுமென்ற மனைவியே புண் செய்யும் மருந்துன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி நமக்கு ஒரு காலகட்டத்தில் போதும்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்ற அதான் என்ன சொல்றாங்க, எங்க நாங்க கண்ணால் கண்ட ஒரு காட்சி இது. இங்க என்ன ஒரு முறை நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் போயிருந்தோம், இங்க சார்தாம் போயிருந்தோம். அங்க ரொம்ப வேகமா கங்கை வந்து புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல கீழே நீங்க கேள்விப்பட்டீங்களா எங்க இந்த என்ன ருத்ர பிரயாக் விஷ்ணு பிரயாக் தேவி பிரயாக்னு இருக்கும். இந்த மூணு இதுவும் ஒன்னும் சேர்ற இடம் ஒண்ணுன்னா பார்த்துட்டு தான் மேலே போவோம் நம்ம. ஒன்று மேலே வந்து கங்கோத்திரி யமுனோத்திரின்னு போவோம் அவங்க. அப்போ அப்படி போறப்ப விஷ்ணு பிரயாக் ருத்ர இப்போ சொல்லுவாங்க அது சுவாமி ஹரிதாஸ் கிரி கூட அந்த ருத்ர பிரயாக்ல எங்கே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல போயிருந்தோம், எல்லாருக்கும் ஒரு 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 90 வயசு கப்பல், 90 வயசு 80 வயசு இருக்கும் அந்த அம்மா ரெண்டு பேரும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டே இருந்து உட்காந்தாலெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவரோட கையை கொத்தி கங்கில் குச்சிட்டு நீங்க இதை தற்கொலைன்னு சொல்லுவீங்க? ஏதோ சாருக்கு தெய்வம் இருக்கு, நீங்க தற்கொலை பண்ணிங்க அங்க போய் இன்னைக்கு ராத்திரியே. இது தற்கொலை இல்லை, வாழ்ந்தது போதும்ன்ற ஒரு திருப்தி இருக்குல்ல அது கிடைக்குமா? அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால இருப்பு நம்ம சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க, இருப்பது போதும் இதற்கு மேல் வேண்டாம் எல்லாம் சுமையேன்னு. அந்த மாதிரி இந்த வாழ்ந்து முடிஞ்ச திருப்தி இருக்குல்ல அவங்களை பற்றி அபிப்பிராயம் சொல்ல நமக்கு தகுதியே கிடையாது. பிள்ளைங்க நான் கேட்டா தற்கொலைன்னு சொல்லுவான் இல்ல அவன் சொல்றான். அன்னைக்கு தான் அஸ்ட்ரேலிய போறப்ப ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன், இந்த கதையை சொன்னேன். நோ நோ நோ, திஸ் இஸ் கமிட்டிங் சூசைட்னு விளங்குவியா நீ? நான் அப்படிதான் பேசுவேன், விளங்குவியா? அவனுக்கு இருக்க பக்குவம் இருக்குல்ல. இந்த சமண முனிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வயசு வந்த உடனே சரி போதும்னு நினைச்சிட்டு உடனே அப்படின்னு வடக்கே அதான் வடக்கே இருத்துனதுக்கு பேர் வடக்கே தலை வச்சுட்டு அன்ன ஆகாரம் இல்லாம இருப்பாங்க. ஒரு 30 நாளைக்கு தண்ணி குடிக்காம ஒரு 15 நாளைக்கு சாப்பிடாட்டி உயிர் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.
இல்ல சந்தேகத்தோட பாக்குறீங்க.
அதனால எது பக்குவம் அப்படின்னு சொன்னா, எது ஞானம் சொன்னா வாழ்ந்தது போதுன்னு ஒரு நிறைவு இருக்குல்ல, அந்த நிறைவு ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கு இருந்துன்னு சொல்ல வரல. ஏன் சும்மா உட்கார்ந்துருந்தாங்க? ஏன் போய் சராயு நதியில் போய் இவர் இறங்கினார் அப்படின்னு, அல்லது தீயில வந்து முத தன்னுடைய தூய்மையை வந்து நிரூபிக்க தீயில இறங்கிச்சு, அப்படி தன்னுடைய தன்னுடைய நிறைவை வந்து நிரூபிக்க மண்ணுக்குள்ள போயிடுச்சு. போதும் போதும்டா, ராமனாவது கீமனாவது போதும், எல்லாம் இதோட போதும் அப்படின்னு நமக்கு வருதா என்ன? வரமாட்டேன். ஊர் எங்க வீட்டுக்காரும் அவர் உள்ள சொச்சே போயிருவாடு. முத நீ அவர் சாவடிச்சிருவிய, உன்னை எடுத்து பத்தி. இந்த மாதிரி இமோஷனல் டாக் இருக்கு, பிளீஸ் கீதைக்கு வரங்க தரலாம் நிறுத்திட்டு இன்னும் கொஞ்சம் இதை பற்றி. அதுதான் அடுத்து வந்து ஞான யோகத்திலே விஞ்ஞானம், விசேஷமான ஞானம் சொல்றாரு. அதை வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சிந்திக்க போறாரு. நாம் அதை ஒவ்வொரு சுலோகமாக பார்த்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த விஷயத்தை சிந்தித்து பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.